எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்கா வெனிசுலா இடையே கடந்த பல வாரங்களாக போர் பதற்றம் நீடித்து வருகிற சூழலில் வெனிசுலா கடற்கரை ஓரம் இருந்த எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க படையினர் கைப்பற்றியுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.
As you probably know, we've just seized a tanker on the coast of Venezuela, large tanker, very large, largest one ever seized, actually, and other things are happening, so you'll be seeing that later, and you'll be talking about that later with some other people.
இந்த கப்பல் வெனிசுலா மற்றும் ஈரானிலிருந்து தடை செய்யப்பட்ட எண்ணெயை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படுகிறது என அமெரிக்க தரப்பு கூறும் நிலையில் இது அப்பட்டமான திருட்டு என வெனிசுலா தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது மேலும் அழுத்தத்தை கொடுக்கும் வகையிலான அமெரிக்காவின் இந்நடவடிக்கை மேலும் இரு நாடுகளிடையே இராணுவ பதற்றத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெனிசுலா போதைப் பொருட்களின் கூடாரமாக இருப்பதாக அமெரிக்கா முன்வைத்து வரும் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தனது அரசாங்கத்தை கவிழ்க்க அமெரிக்கா முயற்சித்து வருவதாக கூறுகிறார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கும் சுமார் 30 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி அவசர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார். ரஷ்யாவின் இராணுவ ரீதியிலான அழுத்தத்தையும் அமெரிக்காவின் ராஜதந்திர ரீதியிலான அழுத்தத்தையும் உக்ரைன் எதிர்கொண்டு வருகிறது. இந்த வேளையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோன், ஜெர்மன் அதிபர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் உடனான ஆலோசனைகளுக்கு பின்னர் இவ்வாறான பேச்சுவார்த்தையில் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி ஈடுபட்டிருக்கிறார். உக்ரைன் தனது பகுதிகளை விட்டுக் கொடுக்காது, உக்ரைனிய அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கவில்லை என உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்த நிலையில் ஆதரவு நாடுகளுடன் உக்ரைனிய அதிபர் நடத்தும் பேச்சுவார்த்தை எவ்வகையிலான அம்சங்களை போர் நிறுத்த திட்டத்தில் உள்ளடக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் காசா மீது அவ்வப்போது தாக்குதல்களை நடத்துவதை இஸ்ரேல் வாடிக்கையாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் பைரோன் புயல் தாக்கம் காசாவின் நிலையை மேலும் மோசமாக்கி வருகிறது. இந்த மோசமான காலநிலை காரணமாக பல இடப்பெயர்வு முகாம்கள் வெள்ள நீர் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. இதில் ஒரு பெண் குழந்தை உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் வடக்கு காசாவில் இஸ்ரேல் படையினர் நிகழ்த்திய தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார், மேலும் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே அமெரிக்க அதிபரின் காசா திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை நோக்கி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸை நகர்த்த அமெரிக்கா முயற்சித்து வருவதாக வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தின் தொடர்ச்சியாக அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசினா பதவி விலகி இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்த சூழலில் வரும் பிப்ரவரி 12 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அத்துடன் அரசியல் சீர்திருத்தங்கள் தொடர்பான தேசிய வாக்கெடுப்பும் அதே நாளில் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசினா பதவி விலகலுக்கு பின்னர் முகமது யூனிஸ் தலைமையில் அமைந்த இடைக்கால அரசு உறுதியளிக்கப்பட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதை தாமதப்படுத்தி வருவதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிற நிலையில் இத்தேர்தல் முக்கியத்துவம் மிக்கதாக கருதப்படுகிறது. அதே சமயம் இந்த தேர்தலில் ஷேக் ஹசினாவின் கட்சியினருக்கு தேர்தலில் பங்கேற்க அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராகவும் ஊழலை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறியதாகவும் கூறி பல வாரங்களாக மக்கள் போராட்டம் நடந்து வந்த நிலையில் அந்நாட்டு பிரதமர் ரோசின் ஜிலாயஸ்கோவ் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். பல்கேரிய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கவிருந்த நிலையில் அதற்கு சற்று முன்னதாக தனது அமைச்சரவை ராஜினாமா செய்வதாக பல்கேரிய பிரதமர் அறிவித்துள்ளார். காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் கியூ மாகாணத்தில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஓரி நகரை M23 ஆயுதக்குழு கைப்பற்றியிருக்கிறது. உள்ளூர் அதிகாரிகளின் கூற்றுப்படி அப்பகுதியில் நிகழ்ந்து வரும் மோதல்களில் இதுவரை 400க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மையில் அமெரிக்காவின் ஏற்பாட்டில் வாஷிங்டனில் காங்கோ மற்றும் ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது. இந்த ஒப்பந்தத்தில் M23 ஆயுதக்குழு உள்ளடக்கப்படவில்லை. அதே சமயம் ருவாண்டா பின்னணியில் M23 குழு செயல்படுவதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்காவின் ஏற்பாட்டில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. ஆயுத குழுக்களுக்கான ஆதரவை நிறுத்துவதாக ருவாண்டா தெரிவித்துள்ள போதிலும் போர் நிறுத்தத்தை மீறியதாக ருவாண்டா மீது காங்கோ அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தற்போதைய தாக்குதல்களில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என 413 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என கூறியுள்ள தென் கியூ அரசாங்க பேச்சாளர், கிடைத்துள்ள தகவலின்படி கைப்பற்றப்பட்ட நகரத்தில் உள்ள படையினரில் ருவாண்டா சிறப்பு படையினர் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது அப்பட்டமான போர் நிறுத்த மீறல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் ஏற்பாட்டில் கையெழுத்தான ஒப்பந்தத்தில் M23 ஆயுதக்குழு பங்கு பெறாத நிலையில் அக்குழு காங்கோ அரசுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சூடானின் டார்ஃபர் பகுதியில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தை புரிந்ததற்காக ஜாஞ்சாவிட் ஆயுதக்குழுவைச் சேர்ந்த முன்னாள் தலைவருக்கு சர்வதேச நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 76 வயதான அலி முகமது அல் அப்தல் அல் ரஹ்மான் அலி கஷப் என்று அறியப்படுகிற நிலையில் கடந்த 2000 ஆண்டு சூடானில் அரபு பின்னணி கொண்ட அரசாங்கத்திற்கும் அரபு அல்லாதவர்களின் ஆயுத கிளர்ச்சியில் இவர் அரசு ஆதரவு கொண்ட ஜாஞ்சாவிட் அமைப்பில் செயல்பட்டதாக கருதப்படுகிறது. அவ்வேளையில் கோடாரியை கொண்டு நேரடியாக படுகொலைகளில் ஈடுபட்டது உள்ளிட்ட போர்க்குற்றங்களை புரிந்ததாக கடந்த அக்டோபர் மாதம் உறுதி செய்யப்பட்டது. தற்போது சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவப்படையான RSF-க்கும் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இதில் பல்வேறு போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் எனும் துணை இராணுவப்படையின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஜாஞ்சாவிட் அமைப்புடன் இந்த RSF-க்கு பிணைப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.